செலவுகளை 30 மில்லியன் டாலர்களால் குறைக்கும் நோக்குடன் ஃபேர்ஃபாக்ஸ் மீடியா 125 பேரை வேலை நீக்கம் செய்யவுள்ளதாக அறிவித்துள்ளது. தி சிட்னி மார்னிங் ஹெரல்ட், தி ஏஜ் மற்றும் ஃபைனான்சியல் ரிவ்யூ ஆகிய பத்திரிகைகளின் அலுவலகங்களில் இருந்தே அந்த வேலையிழப்புகள் நிகழவுள்ளன.
It's difficult to see how they will sustain the level of journalism and the level of sheer level of content and stories, particularly in an online space where it is so important to be.
இதனிடையே அறிவிக்கப்பட்ட இந்த வேலை நீக்கங்களை எதிர்த்து தி ஏஜ் மற்றும் சிட்னி மார்னிங் ஹெரல்ட் ஊழியர்கள் ஒருவார பணி புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ளதாக அறிவித்துள்ளனர். இதனால் மே மாதம் 9ஆம் தேதி சமர்ப்பிக்கப்படவுள்ள வரவு செலவு திட்டம் பற்றிய செய்திகளையும் அவர்கள் எடுத்து வர மறுத்துள்ளதாக நம்பப்படுகிறது.
This is an unprecedented cut in Fairfax newsrooms. It is the worst cut we have ever seen in our history, and we call on management to have a serious rethink about how they're doing this.
அடுத்த 10 ஆண்டுகளில் பாடசாலைகளுக்கு வழங்கப்படும் நிதியை 75% உயர்த்துவதாக அரசு உறுதியளித்தாலும் பள்ளிகள் குறுகிய காலத்திற்குள் பெறும் நிதியின் அளவு நிச்சயமற்றது என சர்ச்சை எழுந்துள்ளது. அரசின் பாடசாலைகள் தொடர்பிலான இப்புதிய திட்டத்தை மாநிலங்கள் மற்றும் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் விமர்சித்துள்ளன. அத்துடன் உயர்கல்விக்கு டேர்ன்புல் அரசு முன்மொழிந்த மாற்றங்கள் மீது பல்கலைக்கழகங்கள் மற்றும் மாணவர்கள் தமது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். இதனிடையே சமீப ஆண்டுகளில் பல்கலைக்கழக மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் இதனால் பல்கலைக்கழகங்கள் அதிக நன்மை பெறுவதாகவும் கல்வி அமைச்சர் சைமன் பர்மிங்ஹாம் தெரிவித்துள்ளார்.
Outstanding taxpayer funded student loans have tripled since 2009, now standing at more than $52 billion.
உயர்கல்வி கற்கும் மாணவர்களின் கடன் சுமை அதிகரிப்பு, 4 வருட பட்டப்படிப்புக்கான செலவு $3,600 அதிகரிப்பு மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கான அரச கொடுப்பனவு 3 பில்லியனால் குறைப்பு ஆகிய அரசின் திட்டங்களினால் பாரிய பாதிப்பான விளைவுகள் ஏற்படும் என லேபர் கட்சியின் டானியா பிலிபஸ் கூறியுள்ளார்.
These cuts make it harder to deliver top quality teaching and harder to do the research that keep universities relevant.
இதேவேளை தனியார் பாடசாலைகள் மற்றும் கத்தோலிக்க பாடசாலைகளுக்கான நிதியை குறைக்கும் அரசின் திட்டத்தினால் தாம் பெற்றோரிடம் வசூலிக்கும் பணத்தின் தொகையை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக கன்பரா கத்தோலிக் எஜுகேஷன் அமைப்பின் இயக்குநர் ராஸ் ஃபாக்ஸ் எச்சரித்துள்ளார்.
Yesterday, the Minister and the Prime Minister announced a plan that will see pressure on Catholic school fees and therefore will reduce the choice that parents have in choosing a school for their kids.
பிரதமர் மல்கம் டேர்ன்புல் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை சந்திப்பதற்காக நியூயார்க் செல்லவுள்ளார். விரைவில் நியூயார்க் பயணமாக உள்ள பிரதமர் பாதுகாப்பு விவகாரங்கள் மற்றும் வடகொரியா சிரியா பிரச்சினைகள் பற்றியே முக்கியமாக அமெரிக்க அதிபருடன் விவாதிக்கவுள்ளார்.
Obviously, in terms of the national security issues, our alliance is fundamental. As you know, the visit is as part of the commemoration of the Battle of the Coral Sea, the 75th anniversary of that. Yes, of course, we'll be talking about North Korea and the Middle East and many other issues, economic as well.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். நேற்றிரவு மெல்பேர்னில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்றில் ஒருவர் உயிரிழந்துள்ளார், 2 காயமடைந்துள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். இச்சம்பவத்திற்கான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை என விக்டோரிய போலீசார்
கூறியுள்ளனர். Tragic for his family and him and the people and the neighbours around here who have to witness this.
4.5 பில்லியன் பெறுமதியான புதிய சுரங்கத் தொழிலுக்கான அனுமதியை தென் ஆஸ்திரேலிய அரசு வழங்கியுள்ளது. இதில் 145 கிலோமீட்டர் நீளமான ரயில் பாதை மற்றும் கேப் ஹார்டியில் கப்பல் தரிப்பிடம் ஆகியன நிர்மாணிக்கப்படவுள்ளன. அடுத்த வருடம் ஆரம்பமாகும் இவ்வேலை திட்டத்தினால் 2,000க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் ஏற்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
South Australia has 14 billion tonnes of untapped magnetite, but currently only mines 2 million tonnes a year.
ஈராக் மற்றும் சிரியாவில் IS அமைப்பு மீதான தமது குண்டுத் தாக்குதல் பணிகள் மற்றும் பொதுமக்களின் இறப்பு எண்ணிக்கை ஆகியவற்றை 2 வாரங்களுக்கு 1 தடவை அறிக்கைகளை வெளியிட உள்ளதாக ஆஸ்திரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. அப்பிராந்தியத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் அமெரிக்காவின் தலைமையிலான கூட்டணியின் விமான தாக்குதல்களில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்ட சம்பவங்களை தொடர்ந்தே இந்த அறிவித்தல் வெளியாகியுள்ளது. கன்பராவில் உள்ள தி டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் மையத்தின் பேராசிரியர் ஜோன் பிளக்ஸ்லேண்ட் கூறுகையில், இந்த திட்டம் மூலம் ஆஸ்திரேலியாவின் வெளிப்படைத்தன்மை பற்றி மற்றைய கூட்டணி நாடுகளுக்கு தெளிவாகும் என்றார்.
Probably playing catch up in one sense, but primarily this is about messaging. We're trying to constrain the consequences and the opportunities for Daesh or ISIS to exploit the damage, the death, the destruction that's evidently taking place to be used against our own forces.
இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 75 அமெரிக்க சதங்கள், 114 இலங்கை ரூபாய் 7 சதங்கள், 48 இந்திய ரூபாய் 3 காசுகள், 1.04 சிங்கப்பூர் டாலர், 3.22 மலேசிய ரிங்கத். இனி விளையாட்டுச் செய்தி. ஒருநாள் கிரிக்கெட் அணிகளின் தரப்படுத்தல் வரிசையினை சர்வதேச கிரிக்கெட் பேரவையான ICC அறிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்கா 2வது இடத்தையும் 2ம் 3ம் இடங்களில் முறையே ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய அணிகள் இடம்பெற்றுள்ளன. 4ம் 5ம் இடங்களில் நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளும், 6வது இடத்தில் இலங்கை அணியும், 7ம் மற்றும் 8ம் இடங்களில் பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் அணிகளும் இடம்பெற்றுள்ளன. SBS தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் மேகமூட்டமான காலநிலை 24 செல்சியஸ். அடிலைட் வெயிலார்ந்த காலநிலை 19 செல்சியஸ். மெல்பர்ன் அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை 17 செல்சியஸ். ஹோபார்ட் மேகமூட்டமான காலநிலை 17 செல்சியஸ். கன்பரா காலையில் மூடுபனி மற்றும் உறைபனி 17 செல்சியஸ். சிட்னி மழை பெய்யும் சாத்தியமுண்டு 22 செல்சியஸ். பிரிஸ்பேர்ன் ஓரிரு மழை 24 செல்சியஸ். டாவின் அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை 33 செல்சியஸ். இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.